மூன்று சூத்திரங்கள் ஓடிவிட்டன. ஒரு இயல், பிரமாண இயல் என்ற நான்கில் ஒரு பகுதி நிறைவாகி இருக்கின்றது. ஆகையினாலே இந்த இலக்கண இயல் என்ற இந்த இயலுக்கு வருவதற்கு முன்பு நாம் அந்த மூன்று சூத்திரங்களையும் மீளவும் நினைவில் கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்தத்துள் பேசப்படுகின்ற பொருள்கள் மூன்றே மூன்று தான், அதற்கு மேல வேறு எதுவும் பேச மாட்டோம். அதாவது அப்படித்தான் தொடங்குவோம். ஏன்னா வந்து இருப்பவர்களை இருக்க வைக்க வேண்டும், அதனால மூன்றுன்னு சொன்னாதான் உட்கார்ந்துருப்பார்கள். ஆறு வைக்கும் போதே ஆறு, அப்புறம் அத்வாக்கள் ஆறு, கலைகள் ஐந்து, தத்துவங்கள் 36, குணங்கள் 224 அப்படின்னு சொல்லி போனோம்னா ஏப்போ அப்படின்னு இவ்வளவுத்தையும் அடக்கி மூணே மூணு தான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இவ்வளவு இருக்கு, நீங்க பல வகுப்புகள் நீங்க கேட்டிருக்கீங்க. பதி என்ன, பதி பசுவாசம் பொருள்களை தவிர வேற எந்த பொருள் இல்லையே. அதிலே முதல்ல நமக்கு இந்த மூன்று பொருள்களும் உண்மையிலேயே இருக்கின்றனவா அப்படின்னு தெரியணும் இல்லையா, அதுல ஒரு தெளிவு கிடைக்கணும். நம்ம பாட்டில் அவற்றோட இயல்புகள் எல்லாம் படிச்சுக்கிட்டே போறோம், இடையில ஒரு சந்தேகம் வரும், இந்த பொருள்கள்லாம் உண்மையிலே இருக்கின்றனவா. ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம படிக்கிறதெல்லாம் வீண் வேலையெல்லாம் இருக்கும். யாராவது ஒரு தடையை எழுப்புனா அந்த பொருள் இருக்குன்னு என்னையா நிச்சயம் சொன்னா நமக்கு வந்து அதை தெளிவாக அதை நிலைநாட்ட தெரிய வேண்டும் அல்லவா. ஆகையினாலே முதலில் மூன்று பொருள்களின் இருப்பினை நிச்சயம் செய்கின்றார். முதல் சூத்திரம் பதி நிச்சயம், இரண்டாம் சூத்திரம் பாச நிச்சயம், மூன்றாம் சூத்திரம் பசு நிச்சயம். இது மூன்றையும் நான் பார்த்தோம். பதி நிச்சயம் எப்படி செய்தார் உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். காணப்படும் உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுளுக்கு உண்மை கூறினார், அதான் இதில் பார்த்தோம். அனுமான பிரமாணத்தை மிக தெளிவாக கையாண்டு பதி நிச்சயம் செய்தார். அனுமான பிரமாணமாவது மறைந்துள்ள பொருளை அதனோடு விட்டு நீங்காத அவினாபாவமாகிய ஏதுவை கண்டு அந்த மறைபொருளை துணிவது, அதுதான் அனுமான பிரமாணம். இங்கே பதி மறைந்திருக்கின்ற பொருள் புலனாகாத பொருள், அந்த புலனாகாத பதி உள்ளது என்று எதை கொண்டு நிச்சயம் செய்வது, மறைந்திருக்கின்ற நெருப்பினை அதனோடு விட்டு நீங்காத அவினாபாவமாகிய புகையை கண்டு நிச்சயம் செய்தோம். அதுபோல இங்கே இந்த பதிப்பொருளோடு விட்டு நீங்காமல் அவினாபாவமாய் ஒரு பொருள் இருந்தால்தானே அந்த பொருளை கண்டு புகையிருந்தால் நெருப்பு இருக்க வேண்டும் என்று துணிவது போல இந்த பொருள் இருக்கின்றதே ஆகவே பதிப்பொருள் இருக்க வேண்டும் துணிய முடியும். அந்த பொருள் எதுன்னா அதைத்தான் உலகம் அப்படின்னு சொல்றோம், அதுதான் உலகம். ஏனென்றால் உலகம் காரிய பொருள், காரிய பொருள் இருப்பதனாலே இதற்கு ஒரு நிமித்த காரணன் இருந்தாக வேண்டும், இருந்தாக வேண்டும் சொல்றேன். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உழைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒருவனை இந்த உலகம் அவாய் நிற்கும், தன்னை தோற்றுவிப்பான ஒரு வினை முதலே அவாய் நிற்கும். அதாவது தி யூனிவர்ஸ் சீக்ஸ் எ லார்ட், இந்த உலகத்திற்கு ஒரு முதல்வன் தேவைப்படுகிறான், ஆகவே அவன் நிச்சயமாக இருக்க வேண்டும். எனவே நிமித்த காரணன் இல்லாத போது காரியம் தோன்றாது, எதிர்மறையிலே சொல்லணும் இல்லையா. எங்கெங்கு புகை உண்டோ அங்கெங்கு நெருப்பு உண்டு அடுக்களை போல, எங்கெங்கு நெருப்பு இல்லையோ அங்கு இவ்வாறு புகை தோன்றாது தடாகத்தை போல. அதே போல நிமித்த காரணன் இல்லாமல் காரியம் தோன்றவே தோன்றாது. புயவன் இல்லாமல் பானை தோன்றாது, தச்சன் இல்லாமல் இதை போன்ற மேசை நாற்காலிகள் முதலியான தோன்ற முடியாது. ஆகையினாலே முதல்வன் இல்லாமல் இந்த காரிய பிரபஞ்சம் தோன்றாது. ஆகையினாலே இந்த காரிய பிரபஞ்சம் அங்கு அந்த எடுத்துக்காட்டில் புகை, அந்த அவினாபாவமாகிய புகை காட்சியளவைக்கு எய்துவது போல, இங்கே இந்த அவினாபாவமாகிய இந்த காரிய பிரபஞ்சம் நம்முடைய காட்சியளவைக்கு எய்துவதனாலே அதனை தோற்றுவிப்பான் ஒரு வினைமுதல் நிமித்த காரணன் வேண்டும். அதுதான் மணிவாசக பெருமான் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதல் பூதம் வெளிப்பட வகுத்துவோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிமித்த காரணனாவான் சிவபெருமானே என்பதை சொல்ல வருகின்றார். அதற்கு இடையிலே ஒரு தடை எழும், இந்த பிரபஞ்சம் காரியம் என்று கொண்டால் தானே இதற்கு நிமித்த காரணன் வேண்டும், இந்த பிரபஞ்சம் காரியம் என்பதற்கு என்ன ஹேது என்று கேட்டால், இந்த பிரபஞ்சமானது அவயவ பகுப்புடையது, எது எது அவயவ பகுப்புடையதோ அதெல்லாம் காரிய பொருள். இந்த பிரபஞ்சம் பலவாயும் சடமாயும் இருப்பது சுட்டி அறியப்படுவது, இந்த மூன்று எதுக்கானாலும் பிரபஞ்சம் காரிய பொருள் என்பது சாதிக்கப்பட்டது. காரியப்பொருள் என்பது சாதிக்கப்பட்டதனாலே இதை தோற்றுவிப்பான் ஒரு நிமித்த காரணன் வேண்டும். அதற்கு அப்புறம் அந்த நிமித்த காரணன் யார் என்பதையும் முதல் சூத்திரத்திலே நிச்சயம் செய்துவிட்டார். இந்த பிரபஞ்சமெல்லாம் தான் ஒடுங்கும், இந்த பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கும் போது சங்காரகாரனிடமே ஒடுங்கும், வேற அவனை தவிர வேற யாரும் அவங்க நிலையில நிக்க முடியாது. ஏன்னா எல்லா உலகங்களும் ஒடுங்கும் பொழுது அதான் ஐயா கேட்ட முற்றொழிப்புங்க, அதுதான் ஒடுங்கி மனத்துள்ளதாமல இருக்கு. எல்லா பிரபஞ்சங்களும் ஒடுங்குவதற்கு எவன் ஒருவன் நிலைக்கலனாய் இருக்கின்றானோ அவன் நிச்சயமாக பரம்பொருள் தான், பதிதான், அதில் சந்தேகமே இல்லை. சிவபெருமானிடம்தான் எல்லா உலகங்களும் போய் ஒடுங்கும். இதற்கு திருத்தொண்டர்களான சூசனம் என்று ஆர்வநாவலர் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அருமையான நூல் அது. அது பாதியிலே நின்று விட்டதுன்னு நினைக்கின்றேன். 63 அந்த மாதிரி தெரியல. அதுல அந்த சிவங்கிற சொல்லுக்கெல்லாம் விளக்கம் கொடுப்பார். இலக்கணப்படிலாம் சிங்கிற தாதுக்கு என்ன பொருள் என்ன சொல்லுவார். எல்லா உலகங்களும் தன்பால் ஒடுங்குவதற்கு ஒரு நிலைக்களனாய் அவன் இருக்கின்றான். மாயையும் நிலைக்களம்னா, ஆனா அந்த மாயைக்கே இவன் நிலைக்களமா இருக்கான். அதனால அங்க மாயைய பெருசா சொல்லாம சிவபெருமானிடம் ஒடுங்கும்னு சொல்றோம். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல சொல்லிதான் நம்ம உதாரணம் பார்த்தோம். கிழங்கிலிருந்து தான் உதிக்கின்றது. அந்த கிழங்கிற்கும் சேது ஆதாரமாயிருப்பதனாலே அதை அருளந்த சிவம் நன்கு உணரப்போய் தான் அவர் சொன்னார். இறுதியாம் காலந்தன்னில் ஒருவனே, ஒருவன் என்னும் ஒருவன் அங்க. ஏன்னா வேற யாரும் அவங்க நிலையில நிக்க முடியாது. மற்ற அயந்திருமாலும் நிலையில நிக்க மாட்டார்கள், அவர்கள் ஒடுங்கி விடுவார்கள். இருவரும் தம் உறுதியில் நின்றார் எனில் இறுதிதான் உண்டாகாதாம். அறுதியில் அரணே எல்லாம் அளித்தலால் அவனால் இன்னும் பெரிது நாம் ஆக்க நோக்கம் பேரதிகரணத்தாலே. அதிகரணம்னா ஆதாரம், பேராதாரம்னு சொன்னார் சிவபெருமான. ஏன்னா முதல் காரணம் மாயையும் ஒரு வகையில் ஆதாரமா அந்த உலகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மாயைக்கும் ஆதாரம் பேராதாரமாக இருக்கின்றனால பேரதிகரணம்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சுவாமி இளங்க உரை எழுதுறார். ஆகையினாலே அவன்பால் இந்த உலகம் எல்லாம் ஒடுங்குகின்றது. ஆகவே அவன் தான் ஒடுக்குகின்றான் உயிர்களை இழைப்பாற்றும் பொருட்டு. ஆயினும் இன்னும் அந்த உயிர்களை பற்றியுள்ள சகசமலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கின்றான். ஆகையினா அவன் பரம்பொருள் என்பது பெறப்பட்டது அதுல. இனி என்ன சொல்றார் அப்படின்னா, அவன் ஒருவனே பரம்பொருள், அவனை தவிர ஏனையோர் எல்லாம் பரம்பொருள் அல்லர், ஏனையோர் எல்லாமே உயிர்கள் தான், உயிர் வர்க்கத்துட்பட்டவர்கள். அதுதான் அந்தமே ஆதி அப்படின்னார். அந்தமே ஆதி என்பதில் உள்ள பெருநிலை ஏகாரம் அங்கு தொக்கு நிற்கின்றது. அது ஏனையோர் பரம்பொருள் அல்லர் என்று விளக்குகின்றது. அவ்வளவுதான். சிவபெருமான் பரம்பொருள் ஒடுங்கி மனத்துள்ளதாமலே பெற்றாச்சு. அவருக்கு அந்த தகுதி உண்டான தடையெழுப்பினார்கள். உண்டு, அவருக்கு அது இயல்புதான் சொல்லி இயல்பு இன்மையை நீக்கிட்டார். இயல்புதான் சொல்லிட்டாரு. ஏனையோருக்கு அந்த தன்மை கிடையாதுன்னு பெரிதின் இயல்பு நீக்குதல் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் அந்தமே ஆதி. அந்தமே ஆதினா அந்தம்னா அந்த இடத்துல ஆகு பெயரால் அந்தத்தை செய்யும் கடவுள் சங்காரகர்த்தா, முற்றொழிப்பை செய்கின்ற சங்காரகர்த்தா தான் ஐயா. அவர்கள் அதை விரிவாகவே விளக்கினார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொரு கலைக்கு உட்பட்ட புவனங்களை சங்காரம் செய்வதற்கு அதிகாரப்பட்டவர்கள். 5 கலைகளுக்கு உட்பட்ட அனைத்து புவனங்களையுமே ஒடுக்குபவன் எவனோ அவன்தான் மகா சங்காரகர்த்தா. மாப்பேர் ஊழி என்று மணிவாச பெருமான் சொல்வார். அந்த மாப்பேர் ஒளியை நிகழ்த்தக்கூடிய அவன் இருக்கின்றானே அவன் தான் முழு முதற் கடவுள். ஏனையோருக்கு அந்த தன்மை கிடையாது என்று இவ்வாறு யாரு கூறுவார் தெரியுமா? புலவர் சொல்வார்னார். புலவர் என்பதற்கு நம்முடைய மாதவ சிவஞானிகள் அருமையாக சொன்னார். என்று இவ்வாறு கூறுவர் அளவை நூல் உணர்ந்தோர். அப்ப சித்தாந்தம் கற்பதற்கு அளவை நூல் எவ்வளவு இன்றியமையாத கருவி பாருங்க. அப்ப நமக்கு ஏன் இதெல்லாம் புதுசு புதுசா இருக்கு அப்படின்னா, நம்ம அளவை நூல் அப்படிங்கிற அந்த பக்கமே நம்ம போகாததுனால நமக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேரம் செலவிட்டு நம்ம இதை வாங்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி கல்விகள்லாம் முன்பு போல வந்ததுன்னா உண்மையிலே அது சைவ சமயத்துக்கு பெரிய மறுமலர்ச்சி காலம் தான். அளவை நூல் கல்வி, இலக்க நூல் கல்வி இதெல்லாம் வந்ததுன்னா உண்மையிலே அதுக்கப்புறம் நம்ம சமயத்தை யாரும் அசைச்சு பார்க்க முடியாது, அப்படி வலுப்பெறும். இப்படி முதல் சூத்திரத்திலே பதி நிச்சயம் செய்தார் அந்த பதியாவான் சிவபெருமானார். அடுத்த சூத்திரத்தில் பாச நிச்சயம் செய்கின்றார். இப்படி உலகத்தை மீளவும் தோற்றுவிக்கும் போது எப்படி தோற்றுவிப்பான் அப்படின்னு கேட்கும்போது, உயிர்களின் இருவினைகளுக்கு ஏற்றபடிதான் தோற்றுவிப்பான். அந்த உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை அவன் ஊட்டுவதும் அந்த இருவினைக்கு ஏற்றபடிதான் ஊட்டுவான். அந்த உயிர்களோடு எப்படி இயந்துள்ளான் என்பது அங்கே ஒரு கேள்வி வரும். கலப்பினால் அவ்வுயிர்களே ஆகவும், பொருளால் வேறாகவும், செலுத்தன்மையால் உடனாகவும் விளங்கி, ஆணை என்ற இன்னொரு பெயருடைய தன்னுடைய சிற்சக்தியால் செலுத்தப்பட்டு வரும் இருவினைகள், அந்த இருவினைகளுக்கு ஏற்ப இவ்வுயிர்கள் போக்குவரவு புரியும்படி தன்னுடைய அந்த ஆணையிலிருந்து நீக்கமின்றி நிற்பான் என்று 2 சூத்திரத்திலே சொன்னார். இதிலே ஆணையாகிய அந்த சக்தி இது 5 செய்யும் பொழுது அது வந்து திரோதான சக்தி. அருளல் தொழில் மட்டும் செய்யும் போது தான் பராசக்தி. வினைக்கு ஈடாக போகங்களை கூட்டும் போது அது திரோதான சக்தி தான் பெயர். அது நம்ம பார்த்தோம். ஏன்னா சிவத்தை உணர்த்தாது. அருளாளர்களுக்கு சிவத்தை உணர்த்துற மாதிரி நமக்கு உணர்த்தல. நம்போன்றவர்களுக்கு எதை உணர்த்தது? விடயங்களை தான் உணர்த்தது. அதுவும் வினைக்கு ஈடாகத்தான் உணர்த்தது. விடயங்களை எப்பனாலும் என்ன விடயத்தினால அறிஞ்சிக்கிட முடியுமோ அதுவும் கூட முடியல. வினைக்கு ஈடாகத்தான் உணர முடிகின்றது. இப்படி விடய போகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கும் போது அந்த சக்திக்கு அந்த நிலையிலே திரோதான சக்தி என்று பெயர். அந்த திரோதான சக்தி தான் மும்மலங்களையும் தத்தன் தொழிலை செய்யுமாறு அது விதிக்கின்றதுன்னு பார்த்தோம். என்னன்னா ஆணவ மலம்ங்க இந்த இடத்துல நாங்கெல்லாம் படிக்கும்போது சங்கடப்பட்டதுதான். திரோதன சக்தி மலங்களை துளிப்படுத்துங்க, இது என்னையா இது? ஆணவ மலம் அறிவை மறைக்கும், அப்ப திரோதன சக்தி தான் ஆணவ மலத்தை வந்து அறிவை மறைக்கும்படி பண்ணுகிறதா? அப்படின்னா நமக்கு இயல்பான சந்தேகங்கள் வரும். ஆணவ மலம் அறிவை மறைக்குங்க, அது வந்து அதுக்குரிய இயல்பு, இது இல்லைன்னு சொல்லல. சுத்தமா இருபொருளும் காட்டாது இது திருவருட்பெயிலாம் நீங்க படிச்சிட்டீங்க, அதனால எனக்கு சொல்ல வசதியா போச்சு. தன்னையும் அறிய விடாது, தன்னிடம் ஆணவ மலம் இருப்பதையும் அது உணர்த்த விடாது. இருள் வந்து பிறப்பொருள்களை மறைத்தாலும் கண்ணை மறைத்தாலும் அறிவை மறைக்கல. இருளா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஏன்னா அது கண்ணதான் மறைக்கூடிய அறிவை மறைக்கல. அதனால கண் பார்வை மட்டும் தான் இல்ல, ஆனா அறிகின்றோம் இருள் இருக்குன்னு. ஆனா ஆணவ மலம் எதை மறைக்கின்றது? அறிவே இல்லாம மறைக்கின்றது. அப்ப நம்ம எதையுமே அறிய முடியாத, தான் ஒரு பொருள் என்றும் உயிர்களால் அறிய முடியவில்லை, தன்னை ஆணவ மலம் மறைத்திருக்கின்றது என்றும் அறிய முடியவில்லை. அதான் அது காரணம், அறிவை மறைப்பதனாலதான் அது இருபொருளும் காட்டாது. ஆகையினாலே அந்த ஆணவ மலம் இருக்கின்றதே அது இந்த நிலையில அப்படி இருக்கு. இப்ப நமக்கு ஆணவ மல சார்பு இருக்கான் கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவோம், இல்லாட்டா முத்தி நிலை இல்லவா? ஆனா நம்ம என்ன, நம்ம அறிவு ஒரேடியாவா மடங்கி போயிட்டது இல்லையே, நம்மால் விடயங்களை எல்லாம் அறிய முடிகின்றதே. அப்படின்னா ஓரளவு அதன் ஆற்றல் கெட்டு இருக்கின்றது. இந்த நிலையில அந்த ஆணவ மலம் என்ன பண்ணுது அப்படின்னா விபரீத அறிவை கொடுக்கின்றது இல்லையா, விபரீத அறிவை கொடுக்கின்றது. பின்பற்ற தகுந்த வேண்டிய விஷயங்களை வந்து பின்பற்ற முடியாத விஷயங்கள் மூலம் காட்டுது. பின்பற்ற தகாத விஷயங்கள்ல ஒரு ஈர்ப்பு. நம்மளே பாருங்க, ஒரு நல்ல வழக்கத்தை கை கொள்வது கடினம், ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சியில தான் கை கொள்ளணும். விட்டு விடுவது ரொம்ப எளிது. என்ன சார் பதினஞ்சு நாள் வகுப்பு பண்ணி இப்படி போட்டு உட்காந்துருக்கல, அதை வாங்க சார் அப்படி போவோம் அப்படின்னு யாராவது கூப்பிட்டா போவது எளிது, இருப்பது கஷ்டம் இல்லையா. ஆனால் ஒரு கெட்ட பழக்கத்தை பழைய கொள்வது மிக எளிது, ஆனா விடுவது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? அதுக்கு என்னெல்லாமோ படிக்கணும் நாம இல்லையா, என்னெல்லாமோ ஜே கே ராஜ் எழுதியிருப்பாரு, என்ன அப்புறம் மன மனசே ரிலாக்ஸ் பிளீஸ்னு எழுதிப்பாங்க, இப்படி இனங்களாமோ போய் உட்காந்து பார்த்தாலும் விட முடியல கெட்ட வழக்கங்களை. அப்ப இந்த விபரீத உணர்வுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லவா, அதுதான் ஆணவ மலம். அப்ப வந்துட்டு ரெண்டு வகையான இயல்பு இருக்கு, ஒன்னு அறிவை அடியோடு மறைச்சிடுறது, அது தனுகரணாதியோடு நாம் கூடுவதற்கு முன்னால தனுகரணங்களை எல்லாம் பெற்று உலகத்துல வாழும் போது அதனுடைய சக்தி கொஞ்சம் மடங்கி போயிருக்கு, ஆணவ மலத்துல சக்தி கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்கு. ஆனா அந்த எஞ்சி உள்ள சக்தி இருக்க, அடங்காமல் இருக்கிற சக்தி, அது நம்ம இப்படி விபரீத நெறியில் செலுத்துகிறது. இப்படி செலுத்துவதற்கு அந்த திரோதன சக்தி தான காரணம், ஏன்னா அதுதானே வந்து கலாதி தத்துவங்கள் மூலமாக மனசக்தியை கொஞ்சம் கெடுத்திருக்கு. கெடுக்க போய்தான இப்படி ஒரு இயல்பு ஆணவமலத்தில் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால நம்ம வினைகளை செய்யறோம், வினை செஞ்ச வினைக்கு ஏற்றபடி பலனை ஊட்டுகின்றது, திரோதன சக்தி தானே ஊட்டுகின்றது. நமக்கு தனுகரனாகிய மாயா காரியங்கள் எல்லாம் படைத்து அதுதானே கொடுக்கு, ஆக மாயையின் இயல்பு அதுதான வெளிப்படுத்துகின்றது, அதுல இருந்து காரியங்கள் எல்லாம் இப்படி மும்மலங்களை தத்தம் தொழிலினை ஏற்ற ஏவுகின்றது. அப்படித்தான உடைய ஆணவ மலத்தையே வச்சு நம்ம அறிவையே மறைத்துக் கொண்டிருப்பது திரோதன சக்தி நினைச்சிடக்கூடாது. ஆணவ மலம் நம்முடைய அறிவை முழுமையா மறைச்சிருக்கும் போது நம்ம எதையுமே அறிய மாட்டோம். அப்ப நம்ம இந்த ஆணவ மலம் கொடியது, இதை நாம் சார்ந்து இருக்கின்றோம், இதை விட்டு நீங்க வேண்டும் அப்படிங்கிற உணர்ச்சி நமக்கு எப்படி வரும்? அறிவே முழுக்க மறைஞ்சிருக்கும் போது அப்போ அந்த சக்தியை சிறிதே கெடுத்து அந்த ஆணவ மலத்தினுடைய விபரீத உணர்வை வெளிப்பட செய்து, ஆகா இந்த ஆணவ மல சார்பு எவ்வளவு பொல்லாதது, இதை விட்டு நீங்க வேண்டும், சிவத்தை சார வேண்டும். ஏன்னா கொஞ்சம் அறிவை நமக்கு கொடுத்து நம்முடைய வேத சிவாகமங்களும் நம்முடைய திருமுறைகள் சாத்திரங்களும் நமக்காக கிடைக்கும்படி செய்திருக்கின்றார் சிவபெருமா. அப்போ ஆணவ மல மதிப்பை கொஞ்சம் கெடுத்து எஞ்சி இருக்கின்ற சிற்றறிவை கொண்டு இந்த நூல்களை எல்லாம் கற்று வந்தால் நாம் யார், நாம் எந்த பொருளோடு சார்ந்திருக்கின்றோம், இந்த பொருள் நமக்கு எவ்வளவு தீமை வைக்கின்றது, இந்த பொருளை விட்டு எப்படி விட வேண்டும், விட்டு சார வேண்டிய பொருள் எது, சார்புணர்ந்து சார்பு கடை ஒழுகுதல் எப்படி சொல்லிட்டு அந்த நூல்களை நம்ம படிக்கதான் நமக்கு தெரியுது. அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இப்படித்தான் அந்த திரோதன சக்தியை பத்தி அங்க சொன்னார் ஆணைன்னு. அப்ப திரோதன சக்தியை சொன்னா மும்மலங்களும் அதுல அடங்குகின்றது, எனவே மும்மலங்களின் உண்மை அங்கே சாதிக்கப்பட்டது. ஆணவ மலம் விரிவாய்ப்பந்தான் வரும் நாலாம் சுற்றத்தில் வரும். சரி, அப்ப ஒரு கேள்வி எழுப்பினார்கள், இன்னைக்கா உயிர்களோடு அவன் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், பொருளால் வேறாக இருக்கிறான், செலுத்த தன்மையான உடனா இருக்கான்னு சொன்ன அந்த உயிர்கள் இருக்குங்கிறது என்ன நிச்சயம்? அதை நீங்கள் நிறுவவில்லையே, உங்க ஆகமளவில் ஆகமத்தில் சொல்லியிருக்கனால உரையளவைப்படி அவையை ஆயின்னு சொல்லிட்டீங்க. அவை என்று சொல்லப்பட்ட உயிர்கள் உண்மையிலேயே இருக்கின்றனவா, அது அனுமான பிரமாணம் கொண்டு நிறுவ வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதனால இந்த பிரமாணம் இல்ல, இறுதியில அந்த எஞ்சி உள்ள பசு என்ற பொருளின் உண்டு என்று நிச்சயம் செய்கின்றார். அப்ப பல பல சமயத்தவர்கள் வந்து அவரவர் கருத்தை சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் மறுத்து நீங்களெல்லாம் சொல்வதற்கு வேறாக ஆன்மா என ஒரு பொருள் உள்ளதுன்னு சொன்னார். ஒரு முதல்ல வந்தவன் சூனியவாதி, அவன் ஆன்மா என்ற ஒரு பொருளே இழதுன்னா ஒவ்வொரு உறுப்பாக சுட்டி இது ஆன்மா அன்று இது ஆன்மா அன்றுன்னு கழித்து இறுதியில் ஆகவே ஆன்மா என ஒரு பொருள் இழது அப்படின்னா ஆன்மா என ஒரு ஒவ்வொரு உறுப்பையும் இது ஆன்மா அன்று ஆன்மா அன்று என கழித்து ஆகவே ஆன்மா இல்லை என்று அறிந்து கொண்டது எதுவோ அதுவே ஆன்மா. அந்த அறிவு அப்படி அறிந்து கொண்ட பொருளும் இல்லை அப்படின்னு குதர்க்கவாதம் பேசினா அது என்ன இன்றவள் மலடி என்பதனோடு ஒக்கும் அப்படின்னு சுவாமி சுவாமி எழுதுவா. என்ன அப்படி உண்டு நீ அறிஞ்சுக்கிட்டு அப்படி அறிஞ்ச பொருளும் இல்லைன்னா சூனியவாதத்துல உச்சத்துல போய் நிற்பான். கேட்டீங்களா அவன் ஒத்துக்கிட மாட்டானா நமக்கு இப்ப தெளிவாயிட்டு பாத்தீங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆன்மா இல்லை என்ற முடிவுக்கு வந்த பொருள் ஒன்று இருக்க வேண்டும். அது ஆன்மான்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்தான சொன்னா அப்படி இல்லை என்று அறிந்து கொண்ட பொருளே ஆன்மான்னு சொன்னீங்க நல்லா இருக்கு. அப்படி இல்லை என்று அறிந்து கொண்ட அந்த அறிவும் உடம்பில் தானே நிகழ்கின்றது. எனவே உடம்பே ஆன்மான், உடம்பே ஆன்மா என்று சொல்வது தவறு. எப்படி முதல்ல வந்து வீடு மனைவி போன்ற பிறர் பொருள்களை நீ வந்து ஆன்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, எனது வீடு எனது மனைவி என்று சொல்லும் பொழுது அவை வேறு தான் வேறு தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி எனது உடல் என்பதும் அப்படித்தான். ஆகவே எனது உடல் என்று சொல்லக்கூடிய பொருள் உடலுக்கு வேறானது, அந்த பொருளே ஆன்மா. உடல் சமமான போது உடலுக்கு உணர்வு இல்லை. எனவே உடலுக்கென்று உணர்வு கிடையாது, உணர்வு கெட்ட பொருள் அது. உணர்வு உடைய உயிரோடு சேரும் பொழுதுதான் அந்த உடல் ஒரு கருவி போல காரை பாக்குறவங்க எப்படிலாமோ போகுது வேகமா போகுது அப்படி சடனா பிரேக் போட்டு நிக்கி அப்படி திரும்புது இப்படி திரும்புது என்னெல்லாமோ சாகசங்கள்லாம் பண்ணது காரு. அப்ப அந்த கார் ரொம்ப திறமையான பொருள் போலுக்கு அப்படின்னு நினைக்கும். கடைசியில அது வண்டி ஓட்டுநர் வந்து அந்த காரை ஒரு இடத்துல போட்டுட்டு வெளியே போயிட்டாருன்னு வைங்க, அப்புறம் காரு ஓடுமா சாடுமா ஒரு வேலையும் செய்யாது. அது வெறும் கருவிதான், உள்ள இருந்த அறிவுள்ள பொருள் வெளியேறிவிட்டது. அது மாதிரிதான் உடம்புலாம், உடல் சவமான போது உடலினுக்கு உணர்வு உண்டோ என்று அருணதிசயம் கேட்பான். ஆகவே எனது உடல் என்று சொல்வதனாலே உடலுக்கு வேறாய் ஆன்மா உள்ளது. அப்ப எனது உயிர்னு சொன்ன அப்படின்னா அது வந்து ஒரு உபச்சாரமா சொல்வதுதான ஒழிய அப்படி சொல்லிட்டு இருந்தா வரம்பு இல்லாமல் ஓடும். அதெல்லாம் அங்க விளக்குற அதிகரணத்துல விளக்குற. அப்புறம் அடுத்தால சொல்ற உடல் அறிவற்ற பொருள், ஆகவே அது ஆன்மா என்று சொல்வது பொருந்தாது. ஆனால் இந்த உடலின் கண் இருக்கக்கூடிய ஐம்பொறிகளும் தானே அறிகின்றன, ஆகவே அவை ஆன்மா என்று கொண்டால் என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். அப்ப ஐம்பொறிகளே ஆன்மான்னு சொல்றதையும் மறுத்துட்டார். என்ன அப்படின்னா ஒரு பொறி அறிந்த புலனை இன்னொரு பொறி அறியாது, ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு விடயத்தையே அறியும். ஆனால் இந்த ஐம்பொறிகளையும் கொண்டு ஐந்து புலன்களையும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. அந்த பொருள் இந்த ஐம்பொறிகளுக்கு வேறானது. ஆகவே ஐம்பொறிகள் ஆன்மானு சொல்லாதேன்னு அவர் மறுத்துட்டார். அப்ப அடுத்தானவன் தான் ஐம்பொறிகளோ நனவு நினைஞ்சில் தான் அறிகின்றன. இதுவரை சொன்ன ரெண்டு பேரும் நனவு நிலை வச்சுதான் பேசிட்டு இருக்கான். உடல் ஆன்மான்னு சொன்னவனு அப்படிதான், ஐம்பொறிகள் ஆன்மான்னு சொன்னவன் அப்படிதான். நனவுக்கு கீழே கனவுன்னு ஒரு நிலை இருக்கு, அதெல்லாம் அவங்க சிந்திக்கல. கனவு நிலையிலே நாம் எத்தனையோ விடயங்களை அறிகின்றோம், அனுபவங்களை எல்லாம் பெறுகின்றோம். அதெல்லாம் எதை வைத்து அறிகின்றோம்? இந்த ஐம்பொறிகளா வந்து கனவுல வந்து அறிந்து கொண்டிருக்கின்றன இல்லையே. எனவே கனவில் நாம் அறிவதற்கு ஒரு உடல் வேண்டுமா? ஒரு உடல் வேண்டுமல்லவா? அந்த உடல் தான் சூக்ம உடல். அந்த சூக்ம உடல் தான் கனவில் விடயங்களை அறிகின்றது. அது மட்டுமா, நனவிலும் இந்திரியங்களை செலுத்தி ஓசை முதலிய புலன்களை அறிய செய்வதும் அந்த சூக்ம உடல் தான். ஆகையினாலே அந்த சூக்ம உடலை ஆன்மான்னு சொன்னா அதை மறுத்து சூக்ம உடல் கனவு நிலையில் அறிந்தவற்றை நனவு நிலையில் சொல்லும் பொழுது சரியாக சொல்ல முடியவில்லையே. கனவில் கண்டவற்றை நனவிலே தெளிவாக கூற முடிகின்றதா? முடியவில்லையே. சூக்ம உடல் தான் ஆன்மான்னா கனவில் அறிந்தவற்றை நனவிலே தெளிவாக சொல்லணும், ஆனா அப்படி சொல்ல முடியல. எனவே சூக்ம உடல் ஆன்மா அல்ல என்று அறிவாயாக. அதற்கு வேறாக ஆன்மான் ஒரு பொருள் உள்ளது, அது சூக்ம உடம்பையே பற்றுக்கூடாக கொண்டு கனவு நிலைய அறிகின்றது. அப்புறம் தூள உடலையும் தூள உடலுக்கு வந்து நனவு விடயங்களை நனவில் அறிகின்றது. ஆகவே இந்த உடல் மாறுபாட்டின் காரணமாகத்தான் கனவில் நடந்தவற்றை நனவிலே தெளிவாக சொல்ல முடியவில்லை சொல்லி சூக்ம உடம்புக்கு வேறாக ஆன்மா உள்ளதுன்னார். அடுத்தவன் சொன்னா சூக்ம உடம்பு கனவு வரதான் அறியுது, ஆனால் பிராணவாயுவோ கனவு கடந்த உறக்கத்திலிருந்து உயிர்படுகின்றது, பேருறக்கத்திலிருந்து உயிர்படுகின்றதே. எனவே பிராணவாயுவே ஆன்மான். அவன் சொன்னதை வச்சே சொன்னார், உறக்கத்தில் அது தொழிற்படுகின்றது. ஏனைய கருவிகள் எல்லாம் ஓய்ந்து கிடக்கின்றன, பேருறக்கத்தில் எல்லா எத்தனையோ கருவிகள் ஓய்ந்து கிடக்கின்றன, இது மட்டும் தொழிற்படுது. இதுதான் அறிகின்ற முதலியாகிய ஆன்மா என்றால் இது நிற்கும் பொழுது ஏனைய கரணங்கள் ஓய்வெடுக்க முடியாது, ஓய்ந்து கிடக்கும். அறிந்திடும் முதலியாயின் அது நிற்க கரணம் போகா என்பார் அருணதிசயம். அருமையா சொல்வார், எடுத்து சொல்வார். அது படிக்கும் போது நமக்கு இன்னும் தெளிவாகும். இங்கேயும் சொல்லியிருக்கார், அந்த இடத்துல உண்மை போட்டிருக்காரன். உதாரணம் என்பா சொல்வாரு, அதுல ஒரு உண்மை போட்டிருக்காரு, அந்த உண்மையும் தொக்கு நிற்கின்ற உண்மை தான். அதனால அந்த தொக்கடிங்கின்ற உண்மைக்கு அந்த ஒரு வாக்கியமே பொருள் சொல்லுதான். உண்டிவினை இன்றி உயிர்த்தலான் அப்படின்னு ஒரு வெண்பாளர், உண்டிவினை அது நிற்க கரணம் போகா, ஏனைய கருவிகள்லாம் ஓய்வெடுக்க மாட்டான். ஆகையினாலே உண்டிவினை இன்றியும் உயிர்த்தலால் பிராணவாயு ஆன்மா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிட்டு அடுத்தால பிரம்மமே ஆன்மான்னு சொன்னான். இதுவரை சொன்னதெல்லாம் சடன், அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க. ஆன்மா சித்துப்பொருள் அல்லவா, பிரம்மமும் சித்துப்பொருள் என்பது தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது வேதங்கள்ல. எனவே பிரம்மமே ஆன்மான்னா பிரம்மமும் சித்துப்பொருள் தான்ப்பா, ஆன்மாவும் சித்துப்பொருள் தான்ப்பா. ஆனா இன்றியமையாத ஒரு வேற்றுமை இருக்கின்றது, அந்த பிரம்மம் தானே அறியும் சித்துப்பொருள், இந்த ஆன்மாவோ அது அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய பொருள். எல்லாத்துக்கும் நம்ம தெளிவா உதாரணம் வச்சிருக்கோங்க. நம்ம உதாரணம் தேடி பல விஷயங்களுக்கு நம்ம தேடவே வேண்டாம், உதாரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம உதாரணம் சொல்வதெல்லாம் சிரமம். என்ன அப்படின்னா, கண்ணை சொல்கின்றார்கள், கண் காணக்கூடிய பொருளா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கண் காணக்கூடிய பொருள், ஆமா காணக்கூடிய பொருள், அந்த தன்மை அதற்கு உள்ளது, அந்த தகுதி அதற்கு உள்ளதுன்னு சொல்லுவோம். ஆனால் யாதானும் ஒரு புற ஒளி ஒன்று காட்டாவிட்டால், விளக்கொலியோ அல்லது கதிரவன் ஒளியோ துணை செய்யாவிட்டால் இந்த கண் காண முடியுமா? கண்ணுக்கு ஒளி இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவேங்க. ஆனால் பெரிதோர் ஒளியின் துணையின்றி இந்த கண் ஒளியால் பயனில்லையே. அதுபோல ஆன்மாவுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆன்மா அறிவுடைய பொருள் தான் சொல்லுவோம். ஆனால் எப்படி கண் ஒளி இன்னொரு ஒளி காட்டினால் ஒளியே காணாதோ, அதுபோல ஆன்மாவின் அறிவு அந்த சிவபெருமான் அறிவித்தால் என்று அறியாது. ஆனா நாம அறிந்து கொண்டிருப்பது போல நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை உணர்வதுதான் முத்தி நிலை. அது தெரியல சார் அப்படின்னு ஈஸியா கேட்டக்கூடாது. அது தெரிஞ்சுட்டா முத்தி போயிட்டேங்கன்னு அர்த்தம். அதற்குண்டான முயற்சியை தான் செய்யறோம். இப்ப தான் ஒரு ஒரு பருப்பொருட்டா தெரிஞ்சுக்கிட்டோம், ஆகா அவன் அல்லவா உதவி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உமாவசிம ரொம்ப அருமையா உதாரணம் சொல்லுவாருங்க. என்ன அப்படின்னா, இருள் விலகி ஒளி வந்த உடனே அவங்க ப்ரோக்ராம்ல எவ்வளவு முனைப்பாள் பாக்கணும், நேராட்சி கிளம்பு, அந்த வேலையை பண்ணு, இந்த வேலையை பண்ணு, ஓ கிளம்புன்னு அப்படி சாமர்த்தியமா தான் எல்லா வேலையும் செய்த மாதிரி நினைச்சாங்களே ஒழிய, அந்த இருள் முடிஞ்சு ஒளி வந்திருக்குன்னா அந்த சூரியன் அல்லவா அந்த ஒளியை வழங்கி இருக்கின்றது, அதனால அல்லவா நான் எல்லாவற்றையும் கண்டு எளிதாக எல்லா வேலைகளையும் செய்ய முடிகிறது அப்படிங்கிற உணர்ச்சி உள்ளத்துல ஒரு நொடியாவது தோன்றதா பாத்தீங்களா? என்னமோ நம்மளால முடியாத மாதிரிதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி பிரத்யட்சமா இருந்து நமக்கு உபகாரம் என்ற இந்த கதிரவனுடைய உதவியை நம்ம சிந்திக்காத போது, தோன்றா துணையா இருந்து அறிவிக்கின்ற முதல்வனுடைய உபகாரத்தை நம்ம எப்ப சிந்திக்க போறோம்? அது அஞ்சாம் சூத்திரம் தாங்க சொல்லணும், தமது முதல் உபகாரத்தை அப்பதான் சொல்லும். அதான் உமாவசிம அருமையா சொல்ற, இருள்ளணி இரவிதான் வந்து எரித்தலும், இரவில் என்னும் பொருள்நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல, மறுநிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும் அருளினை ஒளிய எல்லாம் அறிந்தவாறு அறியும் என்று எல்லாத்தையும் தானே அறிகிறான்னு நினைச்சிட்டு அறிந்து கொண்டு அதை படிக்கும் போது அப்பப்ப நமக்கு ஒரு உணர்ச்சி தோன்றும். ஆக இப்படி சொல்லிட்டு அதை அதனால நீ வந்து அறிவுடைய பொருள் சொல்லிட்டு பிரம்மத்தையும் ஆன்மாவையும் ஒன்றுன்னு சொல்லிடாத, அடாது அது. ஆக என்னால அது அறிவித்தால்தான் இது அறியும். எனவே அறிவிக்க தானாகவே அறியும் பிரம்மத்திற்கு வேறாக ஆன்மா என ஒன்று உள்ளது, அது அறிவித்தால் மட்டுமே அறியும் சொல்லிட்டு அப்புறம் வந்து சொன்னா, இந்த பிரம்மத்தை விட்டுருவோம் சார், மற்ற எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க, சூழதேகம், இந்திரியம், சூக்கும தேகம், பிராணவாயு, இவையெல்லாம் ஒன்னு சேர்ந்த சமூகத்தை ஆன்மான்னு சொல்லக்கூடாதா சார் அப்படின்னா, இவையெல்லாம் ஒன்னு சேர்ந்த சமூகத்தை ஆன்மான்னு சொல்லக்கூடாது, அதை உடல் தான் சொல்லணும், தனு என்று சொல்ல வேண்டும். இது மாயையிலிருந்து தோன்றிய காரிய பொருள், இந்த ஆன்மாவுக்கு இது ஒரு கருவி, இயந்திரம். இந்த மாயா இயந்திர தனுவிற்குள்ளே இதற்கு வேறாக, இந்த சமூகத்திற்கு வேறாக ஆன்மா என ஒன்று உள்ளது என்று சொல்லி ஆன்மாவின் உண்மையை தெளிவாக நிலைநாட்டினார். ஆக பிரமாண இயல் மூலமாக பதி, பாசம், பசு, இப்படி மூணு பொருள்கள் உள்ளனன்னு நமக்கு இப்ப வந்து ஒரு உணர்ச்சி வரணும். ஆகா சித்தாந்தம் சொல்வது சும்மா சொல்லல, சும்மா எதையோ ஏனோதானு சொல்லல. இதை கேட்டா நீங்க வந்து முன்னேறலாம், கேட்காட்டா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ சமயங்கள் சொல்ற மாதிரி நம்ம சொல்லல. ஆகம அளவை மட்டும் வச்சு சொல்லல, நம்முடைய ஆகமங்கள் அனுமான அளவை கூறியிருக்கின்றன. ஆக முப்பொருள்கள் உண்டு என்பதிலே நமக்கு நல்ல தெளிவு இப்போது கிடைத்து விட்டது. இனிவற்றின் இலக்கணங்களை, இயல்புகளை பார்க்கலாம். அப்படி எதிர் நிழல் நிலையா சொல்றாரு. முதல் கடைசியா எதை முடிச்சாரு? பசுவை தானே முடிச்சாரு. இப்ப தான் பசுவை பத்தி கேட்டிருக்கீங்க, அது உண்டு தெரிஞ்சிருக்கீங்க, உடனே அதுக்கு இலக்கணம் சொன்னா நல்லா வசதியா இருக்கும். அதுக்கு அவண்டி சொன்னார், ஆன்மாவின் இலக்கணம் என்ன, ஆன்மாவினுடைய இயல்பு என்ன? நம்முடைய இயல்பு தான், வேற ஏதோ ஒரு பொருளோட இயல்பை நம்ம படிக்கும் போல அப்படின்னு நினைச்சு நான் படிச்சிருந்தா தான் எங்க ஆசை அடிக்கடி சொல்லுவார், எல்லாம் நம்ம இயல்பு தான் ஐயா, நம்ம எப்படின்னா படிக்கும், எதையோ எது பொருளையோ படிக்கும் கேட்டுருக்காது அப்படின்பா இடையில இடையில. அப்பந்தான் ஆமா, ஏன்னா ஒரு பாடம் கேட்கற மாதிரியே கட்டிட்டு போயிருது. ஓஹோ ஆன்மா அப்படியோ, ஆன்மா அப்படியோ, யாரு? நம்ம தான், நீங்க தான், நான் தான், வேற யாரு? எதை எதை பத்தி இல்லாம படிச்சுட்டு இருக்கோம் பள்ளியிலயும் கல்லூரியிலயும், இங்க தான் நம்மளை பத்தி படிக்கிறோம். ஆனா இங்க படிக்கிறது என்னமோ படிக்கும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வந்துடும். நம்மளை பத்தி படிக்கும் போது அது ஏதோ ஒரு சம்பந்தம் இல்லாத பத்தி படிச்சுட்டு இருக்கோம் போலன்னு தோண்டிடும். அதுதாங்க ஆன்மாவின் இயல்பு. ஆன்மாவின் இயல்பு அப்படி இருக்கு. ஏன்னா அப்படி வந்து விபரீதமா அப்படி நினைக்கக்கூடிய ஒரு இதை வந்து அப்படி இந்த தூண்டக்கூடிய ஒரு பொருளோட தான் அது சேர்ந்திருக்கு. கொஞ்ச நஞ்ச பழக்கமா அது, எத்தனையோ காணும் தொண்டு தொட்டு அது கூட பழகிட்டு வந்திருக்கு. ஆகையினாலே இங்க ஆன்மாவின் இயற்கை எப்படி சொல்கின்றார் அப்படின்னா, இந்த ஆன்மாவானது அப்போ ஒருத்தன் வந்து வர என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஆன்மாவை அந்த கரணங்களில் ஒன்றுன்னு சொன்னா என்ன அப்படிங்க சொல்லிட்டு எஞ்சிருக்கான், ஒருத்தன் மட்டும் எஞ்சிருக்கான், அவனை விட்டு வைப்பானே அவனை, ஏன் மூன்றாம் யுத்தத்தில் அவனை சேர்க்கல, அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்க்காம நீ வந்து அங்க இலக்கணிகளுக்கு வான, அவனை அங்க கூட்டு போயிட்டார். எல்லாம் முடிச்சுட்டு சூத்திரம் சொல்லி முடிச்சாச்சு, 4 அடி போதும், 4 அடிக்கு மேலாம் சூத்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்க இலக்கணிகளுக்கு வா, அங்க வச்சு பேசிவிடும் அப்படின்ட்டு உடனே அவன் இங்க வரான். அவன் யாரு கேட்டா, அந்த கரண ஆன்மாவாதி. அதாவது நமக்கு மெய் வாய் கண்முக்கு செவிலாம் புறத்தே உள்ள கருவிகள், தூள உடம்பில் உள்ள கருவிகள். என்ன இது மாதிரி சூக்கம் உடம்புல கருவிகள் இருக்கு, அது இருக்க போய் தான் நம்மால வந்து ஒரு மனதிலே 1000 சிந்தனைகள் அப்படி சொல்றோம். அந்த கருவிகள் இருக்க போய் தான் அப்படி 1000 சிந்தனைகள் சிந்திக்க முடியுது. அந்த உள்ள இருக்கிற கருவிகள் அந்த அந்த உள்ள கரணங்கள்லாம் கருவிகள், உட்கருவிகள்னு சொல்லலாம். அந்த அந்த கரணங்கள் வந்து நான்காக சொல்வார்கள். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்வார்கள். இந்த நாலு தான் உள்ள இருக்கிற கருவிகள். இந்த நாளும் எப்படி எப்படி தொழிற்படுகின்றது அப்படிங்கறத நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தில் வச்சு மாவாடியத்தில் அருமையா சொல்லுவார், எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி. இந்த அந்த கரணங்களே இவன் என்ன சொல்றான், ஆன்மான்னு சொல்றான். அது நமக்கு உடன்பாடானா உடன்பாடா இல்ல என்ன? ஏற்கனவே சூக்கம் உடம்பு ஆன்மா இல்லைன்னு மறுத்தாச்சு. இதெல்லாம் சூக்கம் உடம்புல உள்ள கருவிகள் தான். இது போகவும் சூக்க உடம்புல உள்ள கருவிகள் இருக்குன்னு ஐயா சொன்னார்கள். தன்மாத்திரைகள் இருக்கு, கள்ள புலன் அப்படின்னு வந்தது தன்மாத்திரைகள். நாங்க அந்த அஞ்சு தன்மாத்திரைகளும் இந்த அந்த கரணங்களும் சேர்ந்தா அது சூக்ம உடம்பு. ஐயா சொன்ன சரீரத்தில் அது வந்து புரியட்டக சரீரம், அஞ்சு சரீரம் சொன்னாங்க பாத்தீங்களா, தூள உடம்புக்கு அடுத்தால உள்ள இருக்கிறது. இதுக்கப்புறம் தான் அந்த குணசரீரம் மற்ற சரீரங்கள்லாம் இருக்கு. இந்த சூக்க உடம்பு தான் கனவு நிலையில வந்து நாம விடயங்களை அறிவதற்கு இந்த சூக்க உடம்பு தான் காரணம். அப்ப சூக்க உடம்பு ஆன்மா இல்லைன்னு மறுத்தாச்சு. இவன் ஒரு தனி டைப்பு, இந்த நாலு மட்டும் ஆன்மான்னு சொன்னானாங்க. அப்ப எளிதா நம்ம ஏற்கனவே இந்திரிய ஆன்மாவாதியை மறுத்திருக்கோம். யாரு ஒருத்த வந்து சொன்னானே ஐம்பொறிகளே ஆன்மான்னு ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவனை எப்படி மறுத்தோம்? ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாது. அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனியா ஆன்மான்னு ஆயிரும். ஆனால் எந்த ஒரு விடயத்தை அறிந்தாலும் ஒருமித்த உணர்ச்சி தான் நிகழ்கின்றது. நான் பார்த்தேன், நான் கேட்டேன், ஒரு மாமலை வாங்கின மாதிரி ஒரு கதை சொன்னேன். நான் தான் மாமலத்தை பார்த்தேன், நான் தான் அதை விடையை கேட்டேன், நான் தான் அதை ஸ்பரிசம் செய்தேன், முகர்ந்தேன், சுவைத்தேன், எல்லாம் ஒரு பொருள்ங்கிற உணர்ச்சி நிகழ்வு. அப்போ அதை முகர்ந்ததும் சுவைத்ததும் கண்டதும் கேட்டதும் எல்லாம் ஒரு பொருள். அப்போ அது காதை பயன்படுத்தி அது கேட்கின்றது, கண்ணை பயன்படுத்தி காண்கின்றது, வாயை பயன்படுத்தி சுவைக்கின்றது. இப்படி ஐம்பொறிகளையும் கொண்டு ஐந்து புலன்களையும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா. அது ஐம்பொறிகளில் வேறானதுன்னு சொன்னோம். அது மாதிரி எங்கேயும் சொல்லிடலாமே. அப்போ இந்த அந்த ஐம்பொறிகளோட தொழில் நமக்கு எளிது. கண்ணோட தொழில் என்னன்னா கண்டறிதல், காதோட தொழில் என்னன்னா கேட்டறிதல். அது நமக்கு ரொம்ப பழக்கமானது. ஆனா இந்த அந்த கரணங்களோட தொழில் நமக்கு தெரியணுமே. ஒவ்வொரு நூலை படிச்சீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க, இன்னும் யாராவது சொன்னீங்கன்னா ஜெய கிருஷ்ணமூர்த்தியை கேட்டேன்னா அவரு என்னெல்லாமோ சொல்லுவாரு. அவர் ஏ மனம் பி மனம் காரு, இன்னும் 26 லெட்டர் இருக்கு, இசட் வரைக்கும் இருக்கு, எதுக்கு அதெல்லாம் விட்டாரோ தெரியல. அவர் ஏ மனம் பி மனம் காரு. ஏ முதல்ல வந்து ஏ மனம் தான் வந்து தொழிற்படமா, அதுபடி கேட்டேன்னா உனக்கு ரொம்ப சிக்கல் வந்துடும் அப்படிங்க, கொஞ்சம் பொறு, அப்புறம் பீமனம் வந்து உனக்கு நல்லதை சொல்லும் அப்படிம்பாரு. சொல்லி அவரும் ஒரு மாதிரி வாழ்க்கை நடைமுறையோட கொஞ்சம் பொருத்தி பார்க்காரு. ஆனா என்னன்னா சில கேள்விகள்லாம் கேட்டா அவர்களுக்கு விடை கிடையாது. அந்த கேள்விகள்லாம் நம்ம ஆட்கள் கேட்கறது கிடையாது. அப்படியே அவர் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கனால என்ன, தமிழ் வந்து அது வந்து யாரோ சிலர் பொழுது போகாம வந்து மேஜர் சப்ஜெக்ட் அடுத்து படிக்கக்கூடியது, மற்றபடி தமிழுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது, தமிழ்ல எல்லாம் அவ்வளவு அழகா சொல்ல முடியாது அப்படிங்கிற அறியாமையில் தமிழன் மூழ்கி கிடக்கணும். அவனை எழுப்பது எழுப்ப முடியுமானே தெரியல, அவ்வளவு விரக்தி ஆகி போச்சு எனக்கு. நம்முடைய நூல்கள் வந்து வேற எந்த ஒரு மொழியிலும், எந்த மக்கள் பேசக்கூடிய மொழியிலும் சொல்றேன் நான் வந்து, வடமொழியை விட்டுருங்க அது வேற, மற்ற எந்த மக்கள் பேசும் மொழியிலும் தமிழ் மொழியில் சொல்லியிருப்பது போல விஷயங்களை, அது எளிய விஷயமா இருந்தாலும் சரி உயர்ந்த விஷயமா இருந்தாலும் சரி வேற எந்த மொழியிலும் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம நூல்களை படிக்கும்போது அதான் உணர்றேன். அதை தமிழனாக இருந்து கொண்டு அதை படிக்காமல் ஆங்கிலத்தில் இருப்பதனாலே மட்டும் அதை படிக்கணும் வேண்டாம் சொல்லல, அதை தான் படிப்ப, இது என்னன்னே நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா அதை என்ன செய்வது? சரி கடைசியில எல்லாம் ஊழல்னு சொல்லி நம்ம கொள்கைப்படிதான் முடிக்க வேண்டியிருக்கு. இந்த பிறவியில இதை பார்க்க ஒருவேளை ஊழல் இல்லை போலும், அது இருந்தா அவன் பார்த்துட்டு போறான் அவ்வளவுதான், நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணியாச்சு. என்ன சார் போட்டு சொல்லிட்டு இருக்கே அப்படிங்க என்ன ஆக என்ன சொல்றாருன்னா, அந்த ஏமனம் பீமனம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம வந்து இப்படி சும்மா இஷ்டத்துக்கு சொல்றது இல்ல, திட்டமட்டமா வரையறை பற்றி சொல்கின்றோம். அதுல வந்து முதல்ல வந்து ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றோம். ஏன்னா அந்த கரங்களின் தொழிற்பாட்டை வந்து உங்களுக்கு நான் விளக்க வரேன். என்னன்னா இது வந்து பார்த்த உடனே நமக்கு இது கடிகாரம்னு தெரிஞ்சது, இது மைக்குன்னு தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த உள்ள வந்து பார்க்கும் போது இது ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுமா, முதல்ல ஏதோ ஒரு பொருள்னு, அப்புறம் இது என்ன பொருள் அப்படின்னு ஒரு சிந்தனை நிகழணும், அப்புறம் ஐயப்பாடு வரணும், இது அந்த பொருளா இந்த பொருளான்னு. ஒரு ஐயப்பாடு வந்த பிறகு இது அந்த பொருளா இந்த பொருளா எந்த பொருள்னு பாத்திர வேண்டிதான் அப்படின்னு ஒரு எழுச்சி வரணும். அந்த எழுச்சி வந்த பிறகுதான் ஆகா இது இந்த பொருள் தான், இது அந்த பொருள் அல்ல அப்படிங்கிற நிச்சயம் பிறக்குது. இப்படி படிப்படியா நடக்குன்னு சொல்றாங்க. ஆனா பொருள்கள்லாம் பார்த்த உடனே இது வந்து காற்றாடி, இது மேஜை, இது மைக் என்று உடனே தெரியுது நமக்கு. அவ்வளவு விரைந்து அந்த தொழிற்பாடு நிகழ்கின்றது. இதை வந்து நமக்கு வந்து மெதுவா நடக்கிற மாதிரியும் சில சமயம் அனுபவங்களை நிகழுது. அப்படி ஒரு உதாரணத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது. அப்படி வீட்டில் வந்து இருக்கோம்னு வைங்க, அல்லது ஒரு கடற்கரையில தான் இருக்கேன் நான், தான் கடற்கரையில வந்து அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான்னு வைங்க. அப்போ ஒரு சிப்பி கிடக்கின்றது, மாலை நேரம், மங்கிய வெளிச்சம். அப்ப அந்த சிப்பி வந்து எனக்கு வந்து காட்சிப்படுது, நான் கொஞ்சம் தொலைவில் இருந்து பாக்குறேன். பார்க்க உடனே கண்ணை பயன்படுத்தி காண்கின்றேன். காணும்போது ஏதோ ஒரு பொருள் இருக்கின்றது அப்படின்னு நிர்விகற்பமா அறியறேன். நிர்விகப்பம்னா என்னன்னா இந்த பொருள் தான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாமல் பொதுவாக அறிவது, ஏதோ ஒரு உருவம், ஏதோ ஒரு ஓசை, ஏதோ ஒரு சுவை அப்படின்னு நிர்விகப்பமா அறியது. அப்படி நிர்விகப்பமா ஏதோ ஒரு சுவைன்னு நினைச்சு அப்புறம் தான் இந்த சுவைன்னு நிச்சயம் பண்றமா. ஆனா வாயில வச்ச உடனே நமக்கு இனிப்புன்னு தெரிஞ்சு போயிருது. ஏன்னா அந்த தொழிற்பாடு அப்படி விரைந்து நிகழ்கின்றது. ஆனா படிப்படியா நிகழும்போது சொல்லணும்னா இப்ப வந்து அந்த பொருள் தொலைவில் இருப்பதனால மங்கிய வெளிச்சத்தில் இருப்பதனால மெதுவா நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு பொருள் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிகழ்கின்றது ஐம்பொறியில் கண்ணை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது. இந்த காட்சியை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிர்விகற்ப காட்சி, என்ன பொருள் அப்படின்னு நிச்சயம் பண்ணாம பொதுமையில் நிகழ்கின்ற காட்சி. நிர்விகற்பம், நிர்மலம்னா மலமற்ற நிலை, நிர்விகற்பம்னா விகற்பம் அல்லாத. நாம எப்படின்னா சொல்றோம் அவன் மனசுல விகற்பம் கிடையாது அப்படிங்க, அது வேற. செய்யுள்ள விகற்பம் பாங்க, ஒரு விகற்பத்தால் வந்தவன்பா, இரு விகற்பத்தால் வந்தவன்பாம்பாங்க. அங்க ஒரு பொருள் வருது. இங்க என்னன்னா அந்த பேதம் இல்லாமல் இந்த பொருள் அந்த பொருள் அப்படிங்கிற பேதம் இல்லாமல் ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு பொதுமையான அறிவது. இந்த காட்சி எதன் துணை கொண்டு நிகழ்கின்றது? இங்க கண்டம், அதனால கண்ணின் துணை கொண்டு நிகழ்வது. கேட்டோம்னா செவியின் துணை கொண்டு நிகழும். சுவைத்தல்னா வாயின் துணை கொண்டு நிகழும். எனவே ஐம்பொறிகளின் துணை கொண்டு நிகழ்வது. அதனால இதை வந்து இந்திரிய காட்சின்னு சொல்லுவாங்க. அந்த ஐந்து இந்திரியங்களும் எப்படி ஒரு வீட்டுக்கு போனா வாசல் வழியே தானே உள்ள போனோம், அது மாதிரி எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து சேரணும்னாலும் இந்த ஐம்பொறிகள்ல ஏதாவது ஒரு பொறி வழியா தானே வந்து சேரும். எனவே வாயில்கள் மாதிரி, அதனால இது வாயில் காட்சின்னு சொல்லுவாங்க. கேட்டீங்களா? எனவே நிர்விகற்ப காட்சி, வாயில் காட்சி, இந்திரிய காட்சி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து பொருள் என்னதுங்கிற திட்டவட்டமா நம்ம அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு ஓசை அப்படின்னு அறியுது. சரி, அப்புறம் வந்து அதோட நாம சரி கடக்கட்டுங்கிறது அப்படின்னு போயிட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிருது. ஆனா நான் வந்து அதை மேற்கொண்டு நான் வந்து சித்தத்துக்கு வேலை கொடுக்கணும். சித்தம் வந்து இது என்ன பொருள், ஏதோ ஒரு பொருள் அறிஞ்சிட்டோம் இல்லையா, இப்ப இது என்ன பொருள் அப்படின்னு சிந்திக்கும். என்ன பொருள் அப்படின்னு சிந்திக்கும். சிந்திச்ச உடனே மனம் இருக்க பாருங்க, அது சும்மாவே இருக்காது. அது ஆயிரம் சந்தேகம், ஆயிரத்தெட்டு சந்தேகங்களை கிளப்பும். அது இது அந்த பொருளா இந்த பொருளா, அதாவது சிந்திக்க சிந்திக்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த யோசனைகள் வருது. அப்ப வந்து இந்த பார்த்து பழகின பொருள் மாதிரி இருக்கும். அப்ப மனம் வந்து சந்தேகத்தை கிளப்புது, இது சிப்பியா அல்லது வெள்ளியா, சிப்பியா அல்லது வெள்ளியா அப்படின்னு ஒரு சந்தேகம். சந்தேகம் உள்ள மட்டும்தாங்க தெரியும் மனசுக்கு. நாம சொல்ற மனம்ங்கிற கருவி இதுதான். மனம் மனம்னு கதையில என்னெல்லாமோ எழுதுவாங்க, பேசுற மனம் மனம்னு பேசிட்டு இருக்கோம், அவனுக்கு நல்ல மனசு கெட்ட மனசுன்னு. ஆனா மனம்னு நாம ஒரு தத்துவம் சொல்கின்றோம், அது ஒரு கருவி, அது சூக்ஷ்மமான கருவி. இன்னும் மருத்துவத்துறை எவ்வளவு முன்னேறினாலும் சரி, எத்தனை விதமான அறுவை சிகிச்சை முறைகள் வந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை பண்ணி இந்த மனம்ங்கிற கருவியை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம உட்கருவிகள் எத்தனையோ உள்ள இருக்கு, இறப்பை, பெருங்குடல், சிறு உடல், இதயம் எல்லாம் இருக்கு. அத மாதிரி கருவி அதெல்லாம் தாத்துவங்கள்ல வரும். என்ன இது தத்துவங்கள், ஐயா அவர்கள் சொன்னார்கள் உண்மை விளக்கத்துல. தத்துவங்களை நாம நேரடியா பார்க்க முடியாது. சொன்னாலும் வடிவம் சொன்னாலும் ஒரு சாமர்த்தியத்துக்காக சொல்றாங்க, அருமையா சொன்னாங்க. இந்த மனம்ங்கிறது என்னன்னா சூக்ஷ்மமான கருவி. சைக்காலஜில மனத்துவியல் துறை இருக்கு பாத்தீங்களா, பிஎட் எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாடமா வரும். அவன் வந்து மனம்னா என்னன்னு வரையறை செய்ய ரொம்ப முற்படுதான், ரொம்ப முற்பட்டு முற்பட்டு அவனுக்கே திருப்தி வரல. ஆகவே மனம்னா என்னன்னு நிச்சயமாக வரையறுக்கப்படவில்லை, அவ்வளவுதான். இந்த அளவோட நம்ம அதை விட்டுருவோம், அது என்னமோ இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருதான். நாம அப்படிதான் விடலைங்க, தெளிவா வரையறை செய்து வச்சிருக்கின்றோம். நம்ம வாழ்க்கை அனுபவத்தோட பொருத்தி பாருங்க, ரொம்ப சரியா இருக்கும். அப்ப ஒரு ஐயம் வருது, இது சிப்பியா அல்லது வெள்ளியா. மறந்துடாதீங்க, முதல்ல இது தொழில்பட்டிருக்கு சித்தம். இது என்ன பொருள் கண்ணை வச்சு பார்த்தோம், அப்ப ஏதோ ஒரு பொருள் அப்படின்னு நிர்விகற்பமா காட்சி நிகழ்ந்தது. அப்புறம் சித்தம் தொழிற்பட்டு இது என்ன பொருள் அப்படின்னு சிந்திச்சது இல்லையா. அந்த சிந்தனை நிகழ்ந்த பிறகுதான் ஐயப்பாடு. மனம் வந்து இது இந்த பொருளா அந்த பொருளா, சிப்பியா வெள்ளியா அப்படின்னு ஒரு ஐயத்தை கிளப்பிட்டது, சரிதானா? அதுக்கப்புறம் ஒரு ஊக்கம் வரணுமே, இது சிப்பியா வெள்ளியா ரெண்டுல ஒன்ன பாத்திர வேண்டிதான், இது கண்டிப்பா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், விடக்கூடாது அப்படின்னு ஒரு எழுச்சி வரணும் பாத்தீங்களா. அந்த எழுச்சியை கொடுப்பதுதாங்க அகங்காரம். அகங்காரம் அதனால தேவைதான். ஏன்னா ஒரு எழுச்சி வந்தாதான் ஒரு முற்பட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனா அதுக்கு ஒரு அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. பாத்திர வேண்டிதான் பாத்திர வேண்டிதான் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நீங்க பாக்காது. அதுக்கு தேவையான முயற்சிகளை பண்ணணும் இல்லையா. ஒரு ஊக்கம் வந்த உடனே உடனே விறுவிறுன்னு போறேன், பக்கத்துல போய் பாத்துருவோம், அது சிப்பியா வெள்ளியான்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் பாக்குறேன். என்ன என்னுடைய ஊழ் அது வந்து நான் சிப்பியை பாக்கணும்னு இருக்கேன், வெள்ளி எப்படி நான் பார்க்க முடியும். அது பார்த்தா கடைசியில சிப்பி தான். அடடா சிப்பி தானா, ஆனா சிப்பி தான் நிச்சயமா தெரிஞ்சுக்கிட்டேனா இல்லையா. அந்த இது இப்ப இது அகங்காரமா தெரிய வச்சதுன்னா இல்ல, அகங்காரம் என்னதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும். இது சிப்பியா வெள்ளியா என்ன பொருள் என்று அறிந்து கொள்ள வேண்டும், ஐயத்திலிருந்து நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியை தான் கொடுக்கும். எழுச்சியை கொடுத்ததோட அகங்காரத்தோட வேலை முடிஞ்சு போச்சு. இது வந்து என்ன பொருள், சிப்பிதானா அல்லது வெள்ளிதானா அப்படின்னு நிச்சயிக்கணும்னா அது புத்திங்கிற கருவியை நம்ம சாரணும். புத்தி தான் இது வெள்ளி அன்று இது சிப்பிதான் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் பண்ணும். இதுதாங்க அந்த கரணங்களோட தொழிற்பாடு. முதல்ல சித்தம் அது என்ன பொருள்னு சிந்திச்சு, மனம் வந்து இது அந்த பொருளோ இந்த பொருளோன்னு விகற்பம் ஐயம் கொண்டு, அப்புறம் வந்து அகங்காரம் வந்து என்ன பொருள் பாத்திரணும் அப்படின்னு ஒரு எழுச்சி பிறந்து, அகங்காரத்தினால் எழுச்சி பிறந்து புத்தி வந்து இது என்ன பொருள் தான் அப்படின்னு நிச்சயிக்கும். அதாங்க சொல்றோம், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான் சொல்றோம். ஆத்திரக்காரன் என்ன, அகங்காரத்தை சார்ந்து அதிலே நிப்பான். அப்புறம் அந்த அகங்காரத்தை விட்டு விட்டு புத்தியை சார்ந்தாலும் நிச்சயம் பிறக்கும். அவன் அகங்காரத்திலே நான்கு அகங்காரத்திலே நிப்பான். அப்ப தான் செய்தது சரியா தவறான அவனால நிச்சயிக்க முடியாது. அவன் அகங்காரம் தனக்கு சாதகமா தான் அது வந்து உணர்வை கொடுக்கும். அதான் தாய்மான சுவாமி ரொம்ப நொந்து போய் சொல்லியிருப்பான், இந்த அகங்காரம் இருக்க ஆணவன் தான் மூலமலம் இருந்தா அவ சொல்லுவா, அகங்காரமான குல வேடவன் பேய் பாழ்த்த ஆணவத்தினும் வலிதுகான் அப்படின். ஏன்னா ஆணவன் தான் எல்லாத்துக்கு மூல காரணம் இருந்தான் அப்படி நயமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடுவறிய ஒட்டாது, நடுவு நிலைமையை வந்து அதை அறிய ஒட்டாது. தான் ஒரு தப்பு செஞ்சிருப்பேன், ஆனா அந்த தப்பை யாராவது சுட்டி காட்டினா பலர் முன்னால இந்த தப்பை சுட்டி காட்டுதானே அப்படிங்கிற ஒரு வேகம் தான் எனக்கு வரும். நான் செஞ்சது தப்பா சரியா நான் சிந்திக்கவே மாட்டேன், எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு கோதால இறங்கிடுவேன். அது என்னையா, அதுல என்னையா தப்பு இருக்கு அப்படிமா, நான் செய்யும் போது வேற யாராவது செய்யும்போது தொலைவில் இருந்து பார்த்தேன்னா அது தப்பு இல்லாங்க, அது அப்படி செய்யக்கூடாது இல்லாங்க. அதே எனக்கு வரும்போது நான் எனக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பேன். இதெல்லாம் என்னன்னா இந்த அகங்காரம் பண்றது தாங்க. புத்தி காட்டத்தால வேலை கொடுக்க மாட்டோம். நடுவு நிலைமையப்படி வள்ளுவர் சொல்லிட்டார், எல்லா அறங்களையும் நடுவு நிலைமையில அடக்கிட்டார். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியார் பார்ப்பட்டு ஒழுக பெரின். பெரின்னா என்னது, அவ்வளவு தூரம் முடியும், அவ்வளவு லேசான காரியம் இல்லாது. பகுதிதோறும் நண்பர்கள் பகைவர்கள் அயலார் யாரனே முன்ன பண்ணவே தெரியாது. நொதுமல்ங்கிற சொல்லாங்க பயன்படுத்துவார், நட்பு பகை நொதுமல். நொதுமல்னா எத்தனையோ வேற ரோட்ல போறோம், எத்தனையோ வேற எதுக்க பார்க்கும், அவங்க ஏதோ பரிசத்தை வரவிட்டுதாங்க வைங்க, அல்லது ஏதோ ஒரு பொருளை தரவிட்டுதாங்க. சரி அவன்கிட்ட போய் என்ன சொன்னா, அவன் யாரு, கேர்லெஸ்ஸா போறான் அனுப்பிச்சிட்டு போறான் அப்படின்ட்டு பேரு. இதே தனக்கு வேண்டிய ஏதாவது தவறவிட்டான, ஏன் என்னப்பா இப்படி போற இப்படிலாம் இருக்கலாமாப்பா பாத்து போன்னு வேண்டியவனு சொல்றான். அயல வேணா விட்டுருதான், கடைக்காரர் கூட கொஞ்சம் சில்லறை தெரியாம கூட கொஞ்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருது. ஆமா அவர் யாரு, அவர் யாருன்னு யாருண்டா, அவர்லாம் பொறுப்பா கொடுக்கணும், அவருக்கே இல்லாத அக்கறை நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு போயிடறான். அதனால எல்லாத்தையுமே நடுநிலைமையா நடக்கணும். ஏன்னா அந்த அகங்காரம் வந்து அந்த நடுநிலைமையில இருக்க ஒட்டாமல் தான் என்கின்ற செருக்கை கொடுக்கான். அது ரொம்ப அருமையா சொல்வார் ஆனந்த சிவம் உமா சிவம், எனக்கு நிகரா யாருமே இல்லைங்கிற மாதிரி உணர்வுலாம் கொடுக்குவான். அதனால இந்த அகங்காரத்தை வந்து ஒரு எழுச்சிக்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு அப்புறம் புத்திசத்துவத்தை சார்ந்தால் தான் விடயம் என்னங்கிற நிச்சயம் பிறக்கும். என்ன உருவம், என்ன ஓசை, என்ன சுவை, என்ன மனம், என்ன ஸ்பரிசம்ங்கிற நிச்சயத்தை கொடுக்கறது புத்தி தாங்க. இதான் அந்த கரங்களின் தொழிற்பாடு, உங்களுக்கு ஓரளவு தெளிவாயிருக்கும்னு நினைக்கிறேன்.